நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். தூய்மையான உள்ளத்துடனும் நம்முடைய இறைவனின் பால் திரும்ப வேண்டும். சத்தியத்தின் மீது நம்முடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையாக, அந்த நம்பிக்கையை தூய்மை பொருந்திய வாழ்க்கையாக, உண்மையான நம்பிக்கையை நாம் அடைந்தவர்களாக வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் அந்த வாழ்க்கை அமைகிறது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று உள்ளத்தில் கேள்வி எழும்புகிறது. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை, என் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மீண்டும் அந்த கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? பொருளாதார கஷ்டங்கள் இருக்கின்றன, அவை நீங்க வேண்டும். இருந்த போதிலும் இறைவன் திருப்தி அடையவில்லை, மீண்டும் கேள்வி கேட்கின்றான், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையை இதுவரையில் நீங்கள் அமைத்துக் கொண்டீர்களே, உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் நான் திருப்தி இல்லாமல் இருக்கின்றேன். கேள்வி உள்ளுக்குள்ளிருந்து பதில் உள்ளத்தின் அடிப்படையில் நாம் பேச வேண்டும். செவியை அமைத்திருக்கின்றான், வெளிப்புற சப்தங்களை நாம் கேட்கின்றோம். இந்த சப்தங்கள் பிடிக்கவில்லை, உள்ளத்திலிருந்து இறைவன் கூறுகின்றான், எனக்கும் சப்தம் பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. கூச்சலும் குழப்பங்களும் வேண்டாம். இந்த செவிகளில் கூச்சலும் குழப்பமும் நாம் எந்த நேரமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த கூச்சலும் குழப்பமும் வேண்டாம் என்பதை அறிவிப்பவன் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றோம். குழப்பங்கள், தெளிவு, இந்த இரண்டில் எது வேண்டும் என்று கேட்கிறான். தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். அவன் அறிவிப்பதைத்தான் நாம் அவனு புரிகின்றோம். இந்த இரண்டில் நாம் எதனை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியமானது. நிச்சயமாக இறைவன் செவியக்கோனாக இருக்கின்றான். அவனுடைய பேச்சை அவனிடம் நாம் ஏற்று திரும்ப சொல்லும் பொழுது, அத்தியாயம் 26 வசனம் 220, நீங்கள் உங்களுடைய இறை உணர்வின் பக்கம் செவி தாழ்த்துபவர்களாக இருங்கள். அவன் கொடுக்கக்கூடியதை நீங்கள் செவியேற்றுக் கொள்ளுங்கள், மீண்டும் அதனை நீங்கள் வழிமொழியுங்கள். நிச்சயமாக இறைவன் செவியேற்பவன். உங்களிடமிருந்துள்ள தனித்தன்மையான பிரார்த்தனையாக அதனை அங்கீகரித்துக் கொள்கின்றான். யார் செவியேற்பவர்களாக இருக்கின்றார்களோ, செவி தாழ்த்தி செவியேற்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான். நீங்கள் எதனை அவனிடம் கேட்டுக்கொண்டு செவியேற்றுக்கொண்டு அவனிடமே நீங்கள் ஒப்படைக்கின்றீர்களோ, ஆம் வேண்டும் என்று அந்த பிரார்த்தனையை உங்களுக்காக நிறைவேற்றித்தர அவ்வளவையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். இதில் நம்முடைய இறைவனை நாம் கண்ணியப்படுத்துகின்றோம். யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிறு நன்மையை கூட நாம் அடைய முடியாது. அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு சிறு தொந்தரவும் கூட நம்மை அடையாது. அப்படியானால் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்மையும், நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சில கஷ்டங்களும் அவன் அனுமதித்ததுதான். நன்மைகளையும் அவன் உங்களுக்கு அளவோடு அமைக்கின்றான். நான் எதனை வெளிப்புறத்திலிருந்து செவியேற்றுக் கொண்டேனோ அந்த பாதையில் போகும்பொழுது உள் உணர்வை விட்டும் இறைவனை விட்டும் வெளியேறி மனிதர்களுடைய பாதைகளில் நான் என்னுடைய வாழ்க்கை அமைக்கின்றேன். அந்த மனிதர்களுடைய தீர்க்கமான அறிவு என்னவென்றால், வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் என்பது. இன்பங்கள் இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்கின்றேன். இறைவன் கேட்கின்றான், துன்பங்கள் வேண்டுமா என்று. துன்பங்கள் வேண்டாம். அப்படியானால் ஊர் உலகம் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை ஏன், இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் என்ற அந்த ஒரு கேள்வியை எதுக்காக ஏற்றுக்கொண்டீர்கள்? இல்லை, இறைவனை நன்மை வேண்டும் தீமை வேண்டாம் என்று உள்ளுக்குள் சொல்லியிருக்க வேண்டாமா? நிச்சயமாக அவன் செவியற்பவனாக இருக்கின்றான். தூய்மையானவற்றையும் நன்மையானவற்றையும் நாம் இறைவன் பக்கம் திரும்பி அவனிடம் நாம் நம்முடைய உணர்வுகளை கொண்டு பேசும் பொழுது செவியேற்பவன். அத்தியாயம் 26 வசனம் 220, நிச்சயமாக அவன் செவியேற்பவனாக இருக்கின்றான். நீங்கள் செவி தாழ்த்தவர்களாக இருந்தால் அவன் செவியேற்பவனாக இருக்கின்றான். வெளியில் ஏற்படக்கூடிய குழப்பமான பேச்சுக்கள் வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய இரண்டும் கெட்டான் வார்த்தைகளை தத்துவங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அங்கு தவறும் இருக்கிறது என்பது புரியும். கேடுகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், கஷ்டங்கள் வேண்டாம், அசுத்தங்கள் வேண்டாம், மனதில் கேடுகள் வேண்டாம். இந்த வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கேட்பவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது எளிவன் கேட்கின்றான், உங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைய வேண்டும்? மனிதர்களுடைய போக்குகளில் நீங்கள் வாழ்ந்து துன்பங்களை அடைந்திருக்கின்றீர்களே, இந்த நிலையில் மனிதர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய முறை வேண்டுமா? நான் அறிவிக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையினுடைய முறை வேண்டுமா என்று கேட்கின்றான். நாம் இப்பொழுது பதில் சொல்கின்றோம், இதுவரை நான் அனுபவித்தது போதும், இனி நீ என்னை வாழவை. உன்னுடைய அனுமதியை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை, ஒவ்வொரு அணுவும் உன்புறத்திலிருந்து அசையக்கூடிய அந்த வாழ்க்கையை எனக்கு நீ அளிப்பாயாக. அதாவது இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம் என்று கூறுங்கள். நான் தொழில் பார்த்து கொண்டிருக்கின்றேனே, இதை விட்டு நான் எப்படி வெளியேறுவது? உங்களை வெளியேற சொல்லவில்லை, என்னிடம் விரும்ப சொன்னேன் அவ்வளவுதான். இனி உங்களை வெளியேற்றி உங்களை வாழ வைப்பது என்னுடைய கடமையாகிறது, உங்களுடைய கடமை இல்லை. எப்படி நீங்கள் உங்களுடைய கருவில் உங்களை வளர்த்துக் கொள்ளவில்லையோ, சிறு குழந்தையாக பிறந்து நீங்கள் உங்களுடைய தாய்மார்களிடமிருந்து பால் புகட்டப்பட்டீர்கள், தாய் பாலை உருவாக்கவில்லையோ, எப்படி உங்களை வளரச் செய்து உங்களுக்கு நல்லறிவையும் நன்மை தீமைகளை பிரித்தறிக்கூடிய ஞானங்களையும் கொடுத்தானோ, பிறகு நன்மை தான் எனக்கு வேண்டும் என்ற அந்த நல்லறிவையும் கொடுத்தானோ, நீங்கள் இவற்றை உருவாக்கிக் கொள்ளவில்லை, இறைவன் இயற்கையாக அமைத்தான். ஒவ்வொரு சுகத்தையும் ஒவ்வொரு நன்மையையும் இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்க, நான் வெளிப்புற வாழ்க்கையினுடைய பேச்சுக்களையும் போக்குகளையும் கண்களாலும் காதுகளாலும் கேட்டு இதுதான் வாழ்க்கை என்று எனக்கு நானே தவறாக அமைத்துக் கொண்டேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையும் ஊருலகம் எவற்றை பின்பற்றியதோ அந்த அடிப்படையிலான வாழ்க்கை, பணம் சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கை, இறைவனுடைய நல்லருள் இன்னமும் இருக்கின்றது. உங்களுக்கு பணம் வேண்டுமா, வாழ்வின் ஆதாரங்கள் வேண்டுமா? வாழ்வின் ஆதாரங்களாக உங்களுக்கு ஏராளமான புகலிடங்களை தருகின்றேன். உங்களுடைய கால்களுக்கு அடியில் நீரோட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த மண் எப்பொழுதும் குளிர்ச்சியையும் வளத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அதில் ஊற்றுக்களும் வேண்டும், நீரோடைகள் மேலும் வேண்டும். உங்களுக்கு கால்களுக்கு அடியில் பூமிக்கடியில் உங்கள் கால்களுக்கு இடையே நீரோட்டங்களும் வேண்டும். அந்த அளவுக்கு மண் வளமாக இருக்க வேண்டும் நீங்கள் விரும்புகின்றீர்களா? உங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு முக்கியமானது உங்களுடைய சூழ்நிலைகள் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், உங்களுடைய மனம் குளிர்ந்திருக்க வேண்டும். இதனை நீங்கள் விரும்புகின்றீர்களா? உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனமும் உங்களுடைய வெளிப்புற சூழ்நிலைகளும் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்கு ஏதுவாக சாதகமாக அமைந்திருக்க வேண்டும். வாழ்வின் ஆதாரங்கள் இவை. இவையெல்லாம் நான் உங்களுக்காக படைக்க முடியும். அந்த அடிப்படை உணர்வை உங்களுக்கு நான் அமைத்திருக்கின்றேன். இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு உருவாக்கிக் கொள்பவர்களா? இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், பணம் மட்டும்தான் வேண்டுமா? பணத்தை கொண்டு உங்களால் என்ன சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் அறியுங்கள். நான் இதையெல்லாம் உங்களுக்கு படைத்தேனோ அதனை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகின்றீர்கள். படைப்பாளனையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிவிடுவீர்கள். உங்களுக்கு நன்மைக்கு மட்டும்தான் இறைவன் உதவி செய்வான் என்று இருக்க, நீங்கள் பணத்தில் செல்வத்தில் மிகுதியாகும் பொழுது அந்த இறைவனுடைய உதவி தேவையே இல்லை, என் பணத்தை கொண்டு நான் விரும்பியதை எப்படி வேண்டுமானாலும் நடத்திக் கொள்வேன் என்ற அந்த எண்ணத்தின் பக்கம் நாம் திரும்புகின்றோம். இப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை தடம் புரளுகிறது. உள்ளத்தினுடைய எச்சரிக்கையையும் தாண்டி நான் என் பணம் என்னிடமிருந்தால் போதும், வாழ்ந்து விடுவேன், சாதித்துக் கொள்வேன், பணத்தை கொண்டு எதனையும் சாதிக்க முடியும் என்று நாம் நம்புவது செவிட்டுத்தனத்தையும் கூட்டுத்தனத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எல்லோரிடமும் பணம் இருக்கிறது, ஓரளவுக்கு வாழ்வின் ஆதாரங்களை இறைவன் சுருக்கி அமைத்திருக்கின்றான். இறைவனே நீங்கள் நாடும் பொருட்டு இந்த வாழ்க்கைக்கு மேலான ஒரு வாழ்க்கை வேண்டும். இதில் உங்களுடைய உணவும் உங்களுடைய காற்றும் உங்களுடைய தண்ணீரும் உங்களுடைய இயற்கையின் அழகும் உங்களுடைய குளிர்ச்சியும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தோட்டங்களும் துறவுகளும் இருக்கக்கூடிய அந்த பாதைகளும் மனிதர்களுக்கு உங்களுக்கும் இடையே விரோதமோ குரோதமோ ஏற்படக்கூடிய அளவுக்கு நாம் ஏற்படுத்தி கொண்ட பணத்தின் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை, மிகைத்த வாழ்க்கையை நீங்கள் வாழுமாறு செய்ய உங்களுக்கு அவன் ஆற்றல் மிக்கவன், மிகவும் அறிந்தவன். நீங்கள் என்னிடமிருந்து செவியேற்றுக் கொண்டால் போதும், அதனை மற்றும் வேண்டும் என்று விரும்பிவிட்டால் போதும், நிச்சயமாக இறைவன் செவியேற்பவன். அத்தியாயம் 26 வசனம் 220. அவன் செவியேற்பவனாக இருக்கின்றான். நீங்கள் அவன்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உணர்வுகளுடைய அந்த சத்தியம் உண்மையை மட்டும் நம்பக்கூடியது. உணர்வு உணர்வு உண்மையை மட்டும் வெளிப்படுத்தும். நான் இந்த உலக வாழ்க்கையினுடைய பொருள்களை விரும்புகின்றேன். அந்த பொருள்களை நீங்கள் விரும்புவது படைக்கப்பட்டிருக்கின்றது. அது உங்களுடைய உணவுக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய வாழ்வின் அழகான ஆதாரமாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் எப்படி விலை பேசினீர்கள் என்று அவன் கேட்கின்றான். எதற்காக விலை பேசினீர்கள்? அதனை படைத்தது யார்? விலை பேசுவது யார்? இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய கேள்விகளை அமைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு நீங்கள் செவிதார்த்துங்கள். அவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். உங்களை நிறுத்தி நிற்க வச்சு எதுக்காக உணவுக்கு காசு கேட்கிறேன் கேட்கும் பொழுது பதில் தெளிவான பதிலாக வேண்டும். அந்த உணவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமே, அது காசு வேண்டாமா? படைத்தது யார் அந்த உணவை? படைப்பு முக்கியமா அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது முக்கியமா? டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஒரு தொண்டு உணர்வு வேணும், அவ்வளோதான். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற உணர்வு வேண்டும், அவ்வளவுதான். இதற்கு எப்படி கூலி கேட்பீர்கள்? அதனை படைப்பது நீங்கள் அல்ல, இறைவன் படைக்கின்றான். இவ்வளவு சூழ்நிலைகளையும் வானங்கள் முதலாக பூமி வரையெல்லாம் ஒரு பயிர் படைப்பதற்கு அவ்வளவு சாத்தியக்கூறுகளையும் அவன் அமைக்கின்றான். அந்த உயிரோட்டமுள்ள ஒரு கதிரும் ஒரு பயிரும் உருவாக்குவதற்கு நீங்கள் யார்? நடுவில் அதற்கு விலை பேசுவது. விலை பேசுவது என்பது விலையை நான் படைக்கவில்லை, விலையை நீங்கள் நிர்ணயித்தீர்கள். அதற்கான ஒரு டோக்கன், ஒரு மணி, ஒரு பேப்பர் நீங்கள் உங்களுக்காக தயாரித்துக் கொண்டீர்கள். இந்த பேப்பர் வேணும் சொன்னால் எனக்கு நீ அடிமையாக வேண்டும், எனக்காக உழைக்க வேண்டும். அப்படியானால் நான் உனக்கு இந்த உணவை அளிப்பேன். ஒவ்வொரு உயிரினமும் உணவின் பக்கம், அந்த உணவை நாம் தீர்மானிப்பவர்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணவையும் அவன் தீர்மானிக்கின்றான். ருசியையும் அமைக்கின்றான், பசியையும் அமைக்கின்றான், உணவையும் படைத்து விட்டான். அந்த உணவை பதுக்கி நீங்கள் விற்று கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நான் அடிமைப்பட்டு வாழ்ந்து அந்த அடிமைத்தனத்தின் மூலமாக ஒரு பணம் பெற்றுக்கொண்டு இறைவன் எனக்காக கொடுத்த, எனக்காக படைத்த அந்த படைப்பை இன்னொருவனுக்கு தாரை வார்த்துவிட்டு அவனிடம் கூலி வேலை பார்த்து இவ்வளவு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை நான் எனக்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். இதனை எப்படி மாற்றுவது என்று தெரியவில்லை என்று எனக்குள் நான் கேட்கின்றேன். இறைவன் கேட்கின்றான், அது என்னுடைய வேலை. உங்களுடைய விளைச்சல்களை அதிகரிப்பேன், இன்னும் அதிகரிப்பேன். விதவிதமாக நான் உங்களுக்காக பழ வகைகளையும் கனிவகைகளையும் உங்களுக்காக நான் படைப்பேன். உங்களுக்கான சூழ்நிலைகளை உங்களை நிரம்பச் செய்வேன். அப்பொழுது யார் அதனை அபகரிக்க முடியும்? காற்று உங்களுக்கான அவசிய தேவை. இதனை யாராலும் கையகப்படுத்த முடியுமா? உங்களிடமிருந்து அபகரித்து அதனை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? அந்த காற்றை போன்றே உங்களுடைய தானியங்களும் பழவகைகளையும் நான் நிரப்பமாக்கிவிட்டால் இதற்கு கூலி பேசுவது யாரால் முடியும்? தண்ணீருக்கு கூலி பேசிட்டு இருக்காங்க. வெள்ளமாக ஓடும்பொழுது அதை சேகரித்து வைத்துக் கொண்டு விலை பேசக்கூடியவர்கள் யார்? ஒன்று தண்ணி வரும்போது அழைச்சி வச்சுட்டு தரமாட்டேன்னு தாகத்தில் சாகடிக்கிறவங்க இருக்காங்க, அல்லது தண்ணி அதிகமாக கொடுக்கும்போது டேமில் சேர்த்து வச்சுக்கிட்டு அதனையும் சேர்த்து வெள்ளத்தோடு வெள்ளமாக விட்டு ஊற மூழ்கி அடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மனிதர்களை நீங்கள் நம்புவீர்களா? இதற்காக விலை பேசுவது எவ்வளவு தவறு என்பதை நான் அறிவிக்கின்றேன் உங்களுக்காக மீண்டும் மீண்டும். விலையை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயரக்கூடிய அளவுக்கு அங்கு பஞ்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றேன். உங்களுடைய உள்ளம் என் பக்கம் திரும்புவதற்காக அந்த பஞ்சம் ஏற்படும் பொழுது விவசாயிகளை கேட்கின்றீர்கள், நீங்கள் தானே படைப்பவர்கள், எங்கே என்னுடைய உணவு என்று கேட்கிறீர்கள். வானத்தை காட்டுகின்றார்கள், இல்லை என்று. அப்படி என்றால் வானம் முதலாக பூமி அறையிலும் எனக்கு இயங்க வேண்டும், எனக்கு சாதகமாக வேண்டும், எனக்கு உணவளிக்க வேண்டும். இவையெல்லாம் உங்களுக்காக இந்த வானங்களும் பூமியும் இறங்க வேண்டும், ஒன்றிணைய வேண்டும் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? உங்களுடைய தேவைகளுக்கு நான் அவற்றை இணைத்திருக்கின்றேன். அவை உங்களுக்கு அடிமைகள் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? இறைவனுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இறைவனை நான் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் தவிர எனக்கு அந்த பதில் கிடையாது. உங்களை நிறுத்தி வைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் கேள்வி கேட்கின்றான். நாம் உணர்வு பெறுபவர்களாக இல்லை. அந்த வாழ்க்கையை நான் இன்னமும் ஆரம்பிக்கவில்லை. என்னுடைய இறைவன் எனக்கு மீண்டும் கேட்கின்றான், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம், என்னை எப்படி நீ அமைத்தாயோ படைத்தாயோ அந்த இயற்கையின் மீது உன்னுடைய ஆற்றலிலும் உன்னுடைய அரசாங்கத்திலும் வாழவை இறைவனே என்று இப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்திற்கு பதிலளிக்கின்றோம். இறைவன் செவியேற்றுக் கொண்டான், தூய்மையான பிரார்த்தனையாக ஏற்றுக்கொண்டான். இறைவன் ஏன் எனக்கு செவி சாய்க்கவில்லை என்று நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம், உங்களுடைய இறைவனிடம் பிரார்த்தனை எனக்கு பணத்தை கொடு என்று கேட்கும் வரையில் நிச்சயமாக நமக்கு சுகமில்லை. பணம் என்ற ஒன்றை கொண்டு நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு தரித்திரம் நிச்சயமாக உண்டு. பணத்தை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்வீர்கள், ஆனால் வாழ்வின் ஆதாரங்கள் எந்த ஒன்றையும் உங்களால் அனுபவிக்க முடியாது. இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இடம் இருக்குமானால் எல்லா வகையான சுகங்களும் உண்டு. பணம் என்ற ஒரு தரித்திரம் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்தவனுக்கு உழைக்க வேண்டும் என்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு விடுவீர்கள். இறைவன் ஒருவனுக்கு நான் அடியானாக இருக்கின்றேன் என்று அவன் என்னிடமிருந்து எந்த கூலியையும் விரும்புவதில்லை. அவனுடைய கூலி நற்கூலி மகத்தானதாக இருக்கின்றது. என்னுடைய பாவங்களுக்கு நான் இப்பொழுது மன்னிப்பு தருகின்றேன். உன்னை விட்டுவிட்டு தரித்திரம் பிடித்த மனிதர்களுடைய போக்கை நான் நம்பினேன். பணம் பொறுக்கக்கூடிய அந்த வழிமுறையை நான் ஏற்றுக்கொண்டேன். குணக்கேடுகளில் நான் ஆகாமல் பணத்தை நான் அடைய முடியாது, அந்த சத்தியத்தையும் நான் உணர்கின்றேன். குணம் நல்ல குணம் கொண்டு பணம் சம்பாதிக்க முடியாது, கெட்ட குணம் கொண்டு பணம் சம்பாதிக்க முடியும். வியாபாரம் என்பது ஒரு நயவஞ்சகமான போக்கு. நன்மைகளை நான் உங்களுக்கு தருகின்றேன், நீங்கள் எனக்கு கூலி கொடுங்கள். நிச்சயமாக மனிதன் மனிதனுக்கு நன்மை செய்ய முடியாது, அவன் அவனுக்கே நன்மை செய்து கொள்ள முடியும். அவன் இறைவனுடைய வாக்குகளை செவியேற்பவனாக இருப்பானே ஆனால், அவனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவனாக இருப்பானே ஆனால், நிச்சயமாக இறைவன் அவர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பவனாக இருக்கின்றான். என் இறைவனுடைய நல்லருள் என்னவென்றால், அந்த இறைவனுடைய நல்லருள் என்னிடம் அவன் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். ஒரு பதில் நியாயமான பதில் போகட்டும், செவியேற்பவனாக இருக்கின்றான். உங்களுடைய வாழ்க்கையை எந்த வகையில் அமைக்க வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கின்றான். அவன் புலத்திலிருந்து வாழ்க்கை முழுமைக்கும் நன்மையை தேவையில்லை கிடையாது. உங்களுடைய உழைப்பு என்ற ஒன்று தேவையில்லை, சுகமான வாழ்க்கையில் உங்களை வாழ வைப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் அவனிடம் விரும்புங்கள். எப்படி என்று கேள்வி கேட்காதீர்கள். இது எப்படி சாத்தியமாகுமா என்று உங்களுடைய அறிவை கொண்டு இறைவனுடைய ஞானங்களை மிகைக்குமாறும், பின்னர் இறைவனை நிராகரித்து என் அறிவையே நான் பின்பற்றுகின்றேன் என்று நாம் சென்ற இந்த போக்கு இன்று நம்மை இங்கு வரவழைத்திருக்கின்றது. இதற்கு அப்பால் என்ன வாழ்க்கை என்று ஒருவர் எப்படி எழுப்பப்படுகின்றாரோ அந்த எழுப்பப்படுதலில் நாம் ஒரு புது உணர்ச்சியையும் புத்தொழிவையும் நாம் கிடைக்கப்படுகின்றோம். இந்த புத்துணர்ச்சியும் புதுப்பொழிவும் என்னுடைய வாழ்க்கையில் என்றென்றுமே நான் என்னுடைய வாழ்க்கைக்காக ஆதாயமாக எடுத்துக்கொள்கின்றேன். அந்த ஆதாயத்திலிருந்து நான் விடுபடுவோன் இல்லை எந்த நாளும். எழுப்பப்படும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சுகம் புத்தொழிவு, இதனை நீங்கள் விரும்புவீர்கள், விரும்பவும் வேண்டும். இந்த விருப்பத்தின் மீது உங்களுடைய வாழ்க்கை எப்படி நான் எழுந்திருக்கும் பொழுது அந்த புத்துணர்வுடன் புது தெளிவோடும் புது நம்பிக்கையோடும் நான் எழுந்திருக்கின்றேனோ அப்படியே நான் எழுந்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் ஆசைப்படுங்கள். எந்த நாளிலும் எந்த மூச்சிலும் எழுப்பப்பட வேண்டும் என்று. கண் மூடி கண் திறக்கின்றேன், அது என்னுடைய ஒரு தூக்கத்தை அறிவிக்கின்றது. கண்ணை மூடி கண் திறப்பதற்குள் இரவு முழுவதும் சென்று பகல் விடுகின்றது. கண் இமைப்பதற்குள் முடிகின்றன. ஒவ்வொரு நாளும் நான் கண்ணிமைக்கின்றேன். பகல் நேரங்களில் தூங்கி எழுகின்றேன். என் அயற்சி நீக்கப்பட்டு புதிய உணர்வு அங்கு உங்களுக்காக ஒரு உயிரோட்டமாக படைக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கை கொள்ள வேண்டிய நேரம் இதாக இருக்கின்றது. நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கையின் மீது என்னுடைய வாழ்க்கை உறுதியாக அமைய வேண்டும். எழுப்பப்படுவதைப் போன்றே நீங்கள் மீண்டும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கண் மூடி திறப்பதற்குள்ளாக 1000 கேள்விகள் இறைவன் கேட்கின்றான். செவிய கோவர்களுக்கு அது விளங்கும். கண் திறப்பதற்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுங்கள், புதிய வாழ்க்கை அங்காரமாகின்றது. எப்படி நீங்கள் ஒருவர் எழுப்பப்படுகின்றாரோ அதை போன்றே கண் இமைக்கும் நேரத்தில் நீங்கள் தூங்கி எழுகின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தை மறந்து கண் திறக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சும்மா வீணுக்காக கண் மூடி மூடி திறக்கல. அந்த கண் இமைக்கிறது மட்டும் இல்லைன்னு சொன்னால் கண் கெட்டுப்போகும். ஒரே நாளில் கண் குருடாக போயிடும்.
அகக்கண்ணும் போயிடும், புறக்கண்களும் போயிடும். தூங்கி எழும் பொழுது அந்த இரவு முழுவதும் கண்ணை மூடுவதும் கண்ணை திறப்பதும் ஒரு கண் சிமிட்டல் தான், 6 மணி நேரம் 8 மணி நேரம் சென்று விடுகின்றது. அபிதமாகவே கண் இமைக்கும் நேரமெல்லாம் 7-8 மணி நேரங்கள் நீங்கள் கடக்கப்பட்டு அதில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகளை அறிவித்து உங்களுடைய கேள்விகளை அவனிடம் கேட்க வேண்டும், அவன் உங்களுக்காக பேசுவதை நீங்கள் செவியுற வேண்டும் என்ற ஒவ்வொரு எண்ணமும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு கண் மூடும் பொழுது அவன் நினைத்து கண்ணை திறக்கின்றமோ ஒரு புதிய வாழ்க்கை மாறிவிட்டது, நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றீர்கள். அத்தியாயம் 31:28 உங்களை படைக்க இருக்கின்றான் புதிய படைப்பாக. என்ன மாதிரியான வாழ்க்கை வேண்டும் என்று உங்களிடம் கேட்கின்றான். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம் என்று கூறுங்கள். எதனை நீ எனக்கு அறிவித்திருக்கின்றாயோ அதனை நீங்கள் கேளுங்கள். கொஞ்சம் அமைதியடைவதற்காக நாம் கண்களை மூடிக்கொண்டிருப்போம், கொஞ்சம் சிந்திக்கின்றோம். கண்களை மூடும்போது அவனோடு நீங்கள் இணைகின்றீர்கள் என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். கண்ணை திறந்திருக்கும் போது உலக வாழ்க்கைக்கு வருகின்றீர்கள். நீங்கள் விரும்புவது ஒன்று, நடந்து கொண்டிருப்பது வேறென்று. உங்களை எப்படி எழுப்புகின்றனோ தூக்கத்திலிருந்து, அதே மாதிரியே உங்களுடைய பகல் பொழுதுகளில் ஒவ்வொரு கண்ணிமைக்கும் நேரமும் நீங்கள் தூங்கச் செய்து 6-7 மணி நேரங்களில் நீங்கள் எந்த சுகத்தை அனுபவிப்பீர்களோ அந்த சுகத்தோடு அடுத்து கண் விழிக்கும் பொழுது உங்களுக்கான அந்த புத்துணர்ச்சி எழுந்திருக்க வேண்டும். அதனை நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த ஒரு செயலும் வீணுக்காக அல்ல. ஒருவரை எழுப்புவதை போன்றதே அல்லாமல் இல்லை. அந்த கண் இமைக்கும் நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனோடு செவி சாய்க்கின்றீர்கள் என்பதை அவன் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். அவன் செவியேற்பவன். அவனோடு இணைகின்றீர்கள். கண்ணை மூடும்பொழுது உலகத்தை மறக்கின்றேன், உலகத்தை நான் துறக்கின்றேன். கண்களை இமைக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கின்றது? 6-7 மணி நேரங்கள் நீங்கள் தூங்குகின்றீர்களே, அந்த ஒரு பொழுது கண் இமைக்கும் நேரத்தில் நீங்கள் அமைக்கின்றான். எவ்வளவு கேள்விகள் அங்கு இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு நான் அவனோடு நான் இணைந்திருந்திருக்க வேண்டும். கண் விழிக்கும் பொழுது அவனுடைய ஆற்றலையும் கொண்டு, அவன் செவியேற்றுக் கொண்டு எனக்கு வழிகாட்டக்கூடிய அந்த ஞானங்களைக் கொண்டு நான் வெளியே வருகின்றேன். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இறைவன் நமக்காக அறிவிக்கின்றான். இது அவனுடைய பேரருள், நல்லருள். ஒவ்வொரு நாளும் நான் தூங்கி பின்னர் எழுகின்றேன், எழுப்பப்படுகின்றேன், தூக்கம் கொடுக்கப்படுகின்றேன். இந்த இரண்டுக்கும் இடையில் அவனுடைய ஆற்றலில் அவனுடைய உலகத்தில் இருக்கின்றேன். என்னுடைய உலகத்தின் தேவைகள் அனைத்தையும் மறந்தவனாக அந்த தூக்கம். கண்ணிமிக்கும் நேரம் இரவு நேரம் போய்விடுகின்றது. கண் சிமிட்டும் நேரம்தான், மூடி திறக்கின்றேன், இரவு போகின்றது. அவிதமாகவே பகல் நேரங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையை அந்த ஆதாயத்தை கொண்டு நீங்கள் வழிநடுங்கள். கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் இறைவன் உங்களை தன் பக்கம் ஈர்க்கின்றான் என்ற அந்த உணர்வை நீங்கள் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கண்ணிமைத்தலிலும் பகல் பொழுதுகளில் எவ்வளவு அசட்டையாக நாம் இருக்கின்றோம். இதையெல்லாம் மீறி நான் தூங்கவும் செல்கின்றேன், கொஞ்சம் அயர்ந்து விட்டு வருகின்றேன். 10 நிமிடம், 20 நிமிடம், 30 மணி நேரம் பகல் நேரங்களில் அந்த நேரங்களில் கேள்விகளோடு உங்களுடைய கண்கள் மூடப்பட வேண்டும். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தினுடைய கேடுகளை நீக்கி மனிதர்களுக்கு அடிமைகளாக வாழாதீர்கள், எந்த நாய்க்கும் வேலை செய்யக்கூடாது என்பதை அறிவிக்கின்றான். பணம் உங்களுக்கு வாழ்க்கை அல்ல. நான் படைத்த அவ்வளவு வாழ்வாதாரங்களையும் எப்படி உங்களை விட்டு நீக்கிக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை விட எனக்கு அடிமையாக இருந்து நீங்கள் வாடுங்கள். நான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கின்றேன், பணம் கொடுக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கும் விதமாக அவன் உங்களுக்காக படைத்த ஒன்றை நான் அபரிசித்துக் கொண்டு பிறகு நான் உங்களுக்கு தருகின்றேன். என்னை போற்றுங்கள், எல்லா புகழும் எனக்கே என்று கூறக்கூடிய இந்த அக்கிரமக்காரர்களுடைய பணம் ஒரு தேவையாக ஆக்கிவிட்டு அந்த சூழ்நிலையை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய உணவாதாரங்களுக்காக பணம் வேண்டுமா? வாழ்வாதாரங்கள் குறைச்சிட்டா உங்களுடைய தேவைகளுக்கு யார்கிட்ட கெஞ்ச வேண்டியிருக்கும்? மன்றியிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் அடிமைப்பட்டு பணம் வாங்கி பிறகு அதனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்வாதாரங்களை அவன் பெருக்கிவிட்டால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவனுக்காக நான் வேலை செய்யலாமா? எவனையும் நான் எனக்கு மேலாக மதிக்கலாமா? என்னை மதிக்க வேணும்னு சொல்லணும், அவ்வளவு தாழ்ந்து போக மாட்டேனா? போட நாயன் சொல்லும் பொழுது என் இறைவன் ஒருவனுக்கு தவிர என்னை வாழ்வழிக்கக்கூடிய உரிமை இல்லை. அவன் எனக்கு உணவளிக்கின்றான், அந்த மகசூல்களை பெருகச் செய்கின்றான். எவன் கையிலே அகப்படாது, அவ்வளவு எல்லாம் வடிந்தோடக்கூடிய அளவுக்கு இருக்கும். பழங்களுடைய சுவை மாறாத தன்மை, அந்த பழங்கள் கீழே விழாமல் அவற்றிலிருந்து சாறுகள் மட்டுமே இறங்கும் இறைவனால் முடியும். அந்த சாறுகள் ஒவ்வொன்றும் ஆறுகளாக ஓடும். கேட்பதற்கு அழகாக இருக்கின்றது, பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும், நடக்கவும் செய்யும் இறைவனுடைய ஆற்றல் அது என்பதை அறிய வேண்டும். எவன் இந்த ஆறுகளை தடுக்க முடியும்? எவன் இந்த பழங்களை உருவாக்க முடியும்? எவன் இந்த பழங்களுக்கு விலை பேச முடியும்? எங்கு பார்த்தாலும் நான் பறிக்கிறதை விட கீழே விடுறது அதிகமாக இருக்கும், நான் அபகரிக்கிறத விட அதனுடைய சார்கள் ஓடக்கூடிய அதிகமாக இருக்கும். வேண்டுமா வேண்டாமா, இவ்வளவுதான் இருந்து கேட்பது. நம்புங்கள், ஏற்றுக்கொண்டேன். கண்களை மூடும்பொழுது அவனுடைய உலகத்தில் நீங்கள் அவன் சொல்லுவதை நம்புங்கள். ஒவ்வொரு தேவையையும் அவன் உங்களுக்கு அளிக்கின்றான் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அவனுடைய நண்பர்கள் இப்பொழுது நமக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். என் புத்தி கெட்ட செருப்புக்கு இணையான இந்த அறிவை நம்பாதீர்கள். உங்களுடைய முகம் இருக்கிறது, கண்கள், காது, மூக்கு, வாய்த்தோல், இந்த ஐந்து புலன்கள், மிருக அறிவு, இவற்றை சேமித்து கொண்டு இந்த மூளையை நம்பி வாழ வேண்டாம். மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, மனதில் இதை ஒன்றிய அருள் இருக்கின்றது. அந்த அருளில்தான் என்னுடைய நாளைய வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன். இந்த கெட்ட அறிவும் சூனிய அறிவும் ஒன்று சேர்ந்து அந்த இறைவன் கொடுத்த நல்லவர்களை பால்படுத்தி ஐந்துக்கு ஒன்றா, ஐந்து மெஜாரிட்டி, கண் பார்க்கறதும், காதில் கேட்கறதும், சுவைக்கிறதும், நுகர்றதும், தோல் தோற்றதும், இந்த ஐந்து புலன்களுக்கு ஒரே ஒரு மனம் சொல்லக்கூடிய இந்த அறிவு நிச்சயமாக அந்த அறிவின் பார்த்தோம் நீங்கள் திரும்ப வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு உங்களுடைய ஐந்து அறிவினுடைய பாகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை சூன்யமாகும் பொழுது, இனி கதியே கிடையாது நிறைவனே என்று திரும்புவீர்களே, அந்த நாளில் உணர்வு பெறுவதற்கு முன்பாக இப்பொழுது உணர்வடையுங்கள். மிருக அறிவை கொண்டு வாழப்போகின்றேனா, ஒரு மிருகமாக வாழப்போகின்றேனா, ஒரு விலங்கினமாக வாழப்போகின்றேனா, அல்லது மனிதன் என்ற அந்த அந்தஸ்துக்குரிய மனம் சார்ந்த வாழ்க்கையை நான் வாழப்போகின்றேன். இறைவனை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய தகுதிக்கு இறைவனை இறக்குகின்றோமா, அவனுடைய தகுதிக்கு நாம் அடிபணிகின்றோமா, இவ்வளவுதான். எப்படி முடியும் என்று கேட்கும் பொழுது நம்முடைய தகுதிக்கு அவனை இறக்கி நான் கேள்வி கேட்கின்றேன், உன்னால் எப்படி முடியும், என்னாலே முடியாது, உன்னால் எப்படி முடியும் என்று. உள்ளத்தில் தங்கங்கள், உங்களுடைய வாசல் திறந்திருக்கின்றது. அந்த உள்ளம் இறைவனுடைய ஆற்றல், அங்கிருந்துதான் உங்களுக்கு கேள்விகள் உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றன. அந்த மனதில் குப்பை தொட்டி அறிவிக்கின்றது, அது பதில் சொல்லும். இதுவரையில் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம், இனி நீ அறிவிக்கூடிய வாழ்க்கையில் நான் வாழ விரும்புகின்றேன் என்று நீங்கள் கூறும்பொழுது அவன் செவியற்பவனாக இருக்கின்றான். கண்ணிமைக்கும் நேரத்தில் இறைவனை என்று அடையுங்கள். நாம் கடவுளை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் சிறிதும் கண்ணை மூடுகின்றோம். ஏன் கண்ணை மூடுகின்றோம் என்பது இப்பொழுது நீங்கள் அறியுங்கள். இயற்கையாக கண்ணை மூடுகின்றான். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றவங்களை அரை மணி நேரம் கண்ணை மூடிட்டு என்னைய நினைச்சிட்டுங்க, இல்லை அவனை தேவை எல்லா இடமும் வரும். ஒரு செகண்ட் என்ன நினைங்க, அது போதும். கண் இமைக்கும் நேரத்தில் உங்கள் கஷ்டப்பட்டு திரும்பல அந்த நினைப்பு போதும். கண் இமைக்கும் பொழுதெல்லாம் இறைவனே என்ற ஒரு உணர்வு இருக்கட்டும். நான் அறிவிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை, என்னை பற்றி ரொம்ப நினைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா உலக வாழ்க்கையில் அவ்வளவு சுகங்களும் அவ்வளோ சுற்றி நிற்குது, அவ்வளோ கேளிக்கைகளும் அவ்வளோ விளையாட்டுகளும் சுற்றி நிற்குது. நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, அந்த கண்ணை மூடி என்ன நினைங்க போதும். இதுக்காக தனியாக உட்காந்து கண்ணை மூடிட்டுருக்காதிங்க, தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய நடிப்பையும் உங்களுடைய போக்கையும் அவன் கவனித்தனாக இருக்கின்றான். ஒரு செகண்ட் என்னை பற்றி நினைச்சா போதுங்கிறது தான், அதுக்கு மேலே உள்ள என்னை பற்றி நினைக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய பராக்கு போக்கெல்லாம் அப்படிப்பட்டது, அவ்வளோ சுகமானது. என்ன நினைக்கிறத விட நிச்சயமாக நான் உங்கள் மீது பேரன்பு கொண்டவன். ஆகவே உங்களுடைய கெடுக்கைகளுக்கும் உங்களை விட்டுவிடுகின்றேன். என்னை நினைப்பதற்காக சிறிய ஒரு சின்ன ஒரு கணிசம் விட்டு அந்த நேரத்தை என்ன மட்டும் நினைச்சா போதும். அத்தியாயம் 24:20, அத்தியாயம் 24:20, உங்கள் மீது உங்கள் இறைவனுடைய அருளும் அவனுடைய கருணையும் இல்லாது போயிருப்பேன். உங்களுடைய நிலைமை, நாளைய வாழ்க்கையை பற்றி என்ன வேண்டும் என்ற அந்த எண்ணமே இல்லாத அளவுக்கு சூன்யமாகி நமக்கு வாழ்க்கை முடிந்து விட்டது போன்று உங்களுடைய எண்ணங்கள் அமைந்திருந்திருக்கும். கவலையில் மூழ்கி போய், துன்பங்களில் மூழ்கி போய் நம்முடைய வாழ்க்கை என்றும் முடிந்து போயிருக்கும். அந்த அருளும் அவனுடைய கருணையும் கொண்டு கண்ணிமைக்கும் நேரமெல்லாம் உங்களை அறியாமலேயே அவன் கொடுக்கக்கூடிய ஒரு சுகமான செய்தியை நீங்கள் நிராகரிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. சாதாரணமாக கண்ணை மூடிக்கொண்டு திறந்து கொண்டிருக்கின்றமே தவிர என்ன நடக்கிறது அந்த 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 இமைப்பொழுதில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறியாதவர்களாக அல்லது சிந்தித்து உணராதவர்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் கண்ணை சிமிட்டால் கொஞ்சம் சுகமாக தெரியுது. கொஞ்சம் கண்ணை அயர்ந்துட்டு வந்தால் சுகமாக இருக்குது. என்ன சுகம் அங்கே வந்தது, எப்படி வந்திருந்தது சுகம்?
அவன் கூறக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. அதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக இறைவன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அருள்படுகின்றான், உங்களுடைய பொது வாழ்க்கை ஆரம்பிக்கின்றான், எழுப்பியிருக்கின்றான். உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அடுத்த வாழ்க்கைக்காக உங்களை தயார்படுத்துகின்றான். மரணத்திற்கு பின் நாம் எழுப்பப்படுகின்றோம். தூக்கத்திற்கு பின் ஒரு மரணம் நிகழ்ந்து நாம் புதிய வாழ்க்கைக்காக புது தெம்போடும் புத்தொழிவோடும் நாம் எழுப்பப்படுகின்றோம். நாம் கொஞ்சம் அந்த இரவு நேரத்தில் சிந்திக்க வேண்டும், என்ன எனக்கு வேண்டும் என்று. இப்போது நான் தெளிவாக அறிய முடியும், இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம், அவ்வளவுதான். இனி எனக்கு உன்புறமைந்துள்ள அமுகமான ஒரு வாழ்க்கை வேண்டும், குணப்பூர்வமான ஒரு வாழ்க்கை வேண்டும், மன நிறைவான வாழ்க்கை வேண்டும், அகக்கண் குளிர்ச்சியோடு வாழ்க்கை வேண்டும். இவையெல்லாம் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இது என்னவென்று. ஆனால் இது வேண்டும் என்று உடனே உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்லருளை, பெரும் ஞானத்தை நமக்கு அளித்திருக்கின்றான். வாழ்ந்து விட்டதை போன்று அதனை விரும்பக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கின்றான். வாழ்ந்து விட்டதை போன்று அகக்கண் குளிர்ச்சியோடு வாழ வேண்டும், புறத்திலும் குளிர்ச்சி நிறம் இருக்க வேண்டும் என்று இறைவன் அறிவிப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். வேண்டுமா வேண்டாமா, அது முன்பின் அனுபவித்திருக்கின்றமா இல்லை, ஆனால் நீங்கள் அனுபவித்திருக்கின்றீர்கள், அதைத்தான் நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துவிட்டு இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பார்க்காத நிலையிலும் அறிமுகமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் பொழுதும் எப்படி நீங்கள் விரும்புகின்றீர்கள் வேண்டும் என்று. அகத்திலும் புறத்திலும் குளிர்ச்சியான சூழ்நிலையை கொண்டு, குளிர்ச்சியான கண் குளிர்ச்சியையும் அக குளிர்ச்சியையும் கொண்டு வாழக்கூடிய குடும்பத்தினரையும் மனித சமுதாயத்தையும் நான் விரும்புகின்றேன். இறைவனுடைய நல்லருள், அவன் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உங்களுக்காக நினைவுறுத்துகின்றான். இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தீர்கள் உங்களுடைய குழந்தை பருவங்களில் இருக்கும் பொழுது. எப்பொழுது குழந்தை பருவம் முடிந்து நான் தான் வாழப்போகின்றேன் என்று எண்ணினீர்களோ அவ்வளவே மறந்துவிட்டு உங்களுடைய துன்பகாலங்களில் உங்களுடைய அயற்சியும் களைப்பும் மிகக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் வாழ ஆசைப்பட்டு விட்டீர்கள். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் நுழைந்து விட்டீர்கள். இந்த வாழ்க்கையை நான் இன்று துறக்கின்றேன் என்றால் உங்களுடைய வேலைகளை விட்டுவிடச் சொல்லவில்லை, உங்களுடைய படிப்பை விட்டுவிடச் சொல்லவில்லை, உங்களால் முடியாது என்று எனக்கு தெரியும். உங்கள் மனதளவில் துறந்து விட்டீர்கள். அங்கு இனி இறைவனுடைய வாக்குகள் மட்டும்தான் நிறைவேற வேண்டும் என்று உங்களுடைய மனதை உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள். உள்ளம் என்பது உள்ளதை கூறக்கூடிய சத்தியமான வாக்கின் பக்கம் திரும்பிவிட்டேன், அதை மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை என்று நாளைய வாழ்க்கைக்கு இன்று நான் முடிவு பண்ணுகின்றேன். என்னுடைய லட்சிய இலக்காக இதுவரையில் அந்த லட்சியத்தை பரமகமாக நான் இருந்து கொண்டு அலட்சியப்படுத்தியவனாகவும், இன்னும் அதை பற்றி அறிவிக்கும் போதெல்லாம் என்னுடைய பணத்தின் தீமலை கொண்டும் உடல் ஆரோக்கியத்தினுடைய செழிப்பை கொண்டும் புறக்கணித்து வந்தேன். எனக்கு தெரியும் நான் எப்படி வாழ வேண்டும் என்று. அதனையும் இறைவன் செய்வியற்பனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு அகம்பாவமாக நான் என்னுடைய பெருமையை கொண்டு நான் வாழ்ந்துவிடுவேன் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றோமோ, கண்களை மூடுகின்றோமோ, அந்த எண்ணத்தோடு இறைவன் செய்வியற்பனாக இருக்கின்றான். எனக்கு நான் போதுமானவன், எனக்கு எவனும் தேவையில்லை, எல்லா பெருமையும் எனக்குரியது, எல்லாம் நான் சம்பாதித்தது, இனி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய உழைப்பையும் என்னுடைய திறனையும் திறமையும் கொண்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கையை சம்பாதித்து விட்டேன், இனி இதில் வாழ்வேன் என்று அந்த அகம்பாவத்துடன் நான் தூங்கும் பொழுது இறைவன் செவியேற்றுக்கொண்டான். இனி நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை நாம் சந்தேகத்திற்கிடமில்லாமல் அறிய முடியும். இன்று அத்தகைய ஞானங்களை கொண்டு படைத்திருக்கின்றான் ஒவ்வொருடைய மனதையும். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இப்பொழுது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். தூங்கச் செல்வதற்கு முன்பாக பயபக்தியோடு நான் தூங்கச் செல்ல வேண்டும். இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நீ என்னை எழுப்பும் பொழுது அதிகாலையில் புதிய உலகத்தில் என்னை நீ தோற்றுவித்திருக்கின்றாய் என்ற அந்த உணர்வை கொண்டு, சத்தியத்தை கொண்டு நம்ப செய்து உறுதிப்படுத்தி எழுப்புகிறேன். அவ்வாறு எழுந்திருக்கும் போது இதுவரையில் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம் என்று விடுவதற்கு முன்பாகவே உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கேளுங்கள். எனக்குள் என்ன இருக்கின்றதோ அது மட்டும்தான் சத்தியம். எனக்கு உள்ளே உள்ளத்திலிருந்து நான் அறியக்கூடிய செய்தி என்னவோ அது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை. என்னுடைய குடும்பத்தினர் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம். இறைவன் உங்களுக்கு அளித்த அருள். அத்தியாயம் 24:20. இறைவன் உங்களுக்கு அருளை கொடுத்திருக்கின்றான். தன்னுடைய கருணையை கொண்டு உங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினர் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தினருக்கு வாழ்வின் ஆதாரங்களில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. வாழ்வின் செழிப்பிலும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. மற்ற மனிதர்களுடைய அறிவை எல்லாம் மிகைக்கக்கூடிய ஞானங்களை கொண்டு வாழ வேண்டும். உலகம் அனைத்துமே உங்களுடைய தேவையின் அடிப்படையில் இயங்க வேண்டும். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. இவற்றையும் இவற்றுக்கிடையில் உள்ள எந்த ஒன்றையும் நீங்கள் வணங்கிவிடக்கூடாது. என்னை தவிர இந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு என்னுடைய ஆசீர்வாதமாக நல்லருளாக உங்களுக்கு கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று இப்பொழுதும் இறைவன் உங்களை கேட்கின்றான். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணிமைக்கும் நேரத்தில் பதில் செல்லுங்கள். நீ எங்களை வழிநடத்துகிறேனே. மிகவும் அழகான சாதாரணமாக எந்த விதமான பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சுகமான ஒரு செய்தியை விரும்புங்கள். இறைவன் செய்வியற்போனாக இருக்கின்றான். அவன் உங்களை எடுப்ப போதுமானவன். புதிய ஞானங்களை கொண்டு புதிய படைப்பாக மரணத்திற்கு பின் நீங்கள் எழுப்பப்படுகின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை செத்துவிட்டது, நான் மரணித்து விட்டேன், புதிய வாழ்க்கைக்காக நான் ஆரம்பமாகின்றேன். ஒவ்வொரு கண்ணிமைக்கும் பொழுதும் நான் எழுப்பப்படுகின்றேன் கேள்விகளோடும், அந்த கேள்வி ஞானங்களோடும். எந்த அளவுக்கு நான் அவனிடமிருந்து ஏற்றுக்கொண்டேனோ அதற்கு பதில் எவ்வளவு சொல்லியிருக்கின்றோ, எவ்வளவு அதை நிராகரித்திருக்கின்றேன், என் பெருமையை கொண்டு எவ்வளவு புறக்கணித்திருக்கின்றேன். என்னுடைய பெருமை எனக்கு போதுமானது, நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து விட்டேன், நான் வாழ்வேன் என்று ஒவ்வொன்றையும் கணக்கெடுப்பவன் அவன். அந்த ஒவ்வொரு உங்களுடைய பணிவான செவியேற்றலுக்கும் அகம்பாவமான புறக்கணிப்புக்கும் ஒவ்வொன்றுக்கும் கூலி கொடுக்க அவன் நிச்சயமாக பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். அந்த கூலியில்தான் இப்பொழுது சுகங்களிலும் துக்கங்களிலும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கம் சுகமும் ஒரு பக்கம் துக்கமும். துக்கத்தை நினைத்தால் மூழ்கிவிடுவேன், சுகத்தை நினைத்தால் மகிழ்ச்சியில் சேர்த்து விடுவேன். இந்த ரெண்டுக்கும் இடையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கொஞ்சம் சுகம் கொடுத்து கொஞ்சம் வாழ்வின் ஆதாரங்களை பெருகி கொடுத்துட்டா என்ன மழை போல நம்ம நான் மழை நினைக்கிறது மற்ற பேர் நினைக்கிறது. கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டா மழை போன பாரதத்தில் வந்துட்டுருக்கேன் சொல்லிட்டு அங்கலாய்க்கிறது. இந்த ரெண்டு வாழ்க்கையை தவிர உங்களுக்கு வாழ்க்கை கிடையாது. நியாயமாக நீதியுடன் வாழக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்களிலிருந்து பிறருக்கு தானமாகவும் தாராளமாகவும் கொடுப்பீர்கள். உங்களுடைய தேவைகளுக்கு போக மிஞ்சியதை வைத்துக்கொண்டு நான் எல்லாம் கிடைக்கப்பட்டவன் என்று பெருமை கொள்வதற்காக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். அவற்றுக்கு உயிர் கொடுத்து அவற்றை நீங்கள் அசைய செய்வீர்கள். மற்றவர்களுக்கு அது விளங்கும். உங்களுடைய எண்ணங்களின் காரணமாக அவர்களும் சிறந்து விளங்குவார்கள். ஒவ்வொருவருக்கும் அபரிமிதமாக செல்வ சூழ்நிலையில், இயற்கையின் செல்வ சூழ்நிலையில் உங்களுடைய பணம் இல்லை. குப்பை தொட்டி பணம் கிடையாது, நெருப்புக்கு நேரக்கூடிய பணம் கிடையாது. உங்களை செல்வச் செழிப்பில் வாழக்கூடிய வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அமைப்பான். ஒருவருக்கொருவர் தாராளமாக பகிர்ந்து கொள்வீர்கள். ஏனென்றால் வைப்பதற்கு இடமில்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கிடையே ஓப்பையும் பிணைப்பையும் ஏற்படுத்துவான். அப்படி அத்தகைய பிணைப்பை, அத்தகைய சகோதர மனப்பன்மையை வேறு யாராலும் ஏற்படுத்த முடியாது. அவனை தவிர உள்ளம் இதுவரைக்கும் செத்து கிடந்தது, இப்பொழுது உள்ளம் உங்களுக்காக உங்களுடைய மனதை படைக்கிறது. அந்த உள்ளம் எப்பொழுதும் உயிரோட்டம் உள்ளது என்பதை நான் இப்பொழுது அறிகின்றேன். அந்த உள்ளம் எனக்கு அறிவிக்கக்கூடியதை மனதில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டி அறிவை நீக்கிக் கொண்டு நான் அதை நம்புகின்றேன். என்னுடைய துன்பங்களுக்கு இன்னைக்கு காரணம் யாரு கேட்டால் மனிதர்கள் தான். எனக்கு உணவாதாரத்தை தடுத்தது யார் என்று கேட்டால் மனிதர்கள் தான். எனக்கு தண்ணீரை குளிக்கக்கூடிய அந்த இறைவனுடைய பாக்கியத்தை கூட விடை பேசியது யார் என்று கேட்டால் மனிதர்கள் தான். நான் சலுகைகளாக ஆகிவிட்டாலும் சரி, பணம் வேண்டும். உங்களுக்கு மருந்துக்கு நான் இலவசம், மருத்துவ மனைகளை நான் இலவசமாக உங்களுக்காக கொடுக்கின்றேன். ஏன் உணவு இலவசமாக கொடுத்தா என்ன? உணவில் பணம் போயிடும். உணவு வச்சு தான் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்குது. மருந்துகள் நான் தயாரிச்சு என்ற தான் வர வேண்டியிருக்குது. பணத்தை நான் பிடுங்க முடியும். பணத்தை பிடுங்கிறதுக்கு எனக்கு அடிமையாகணும். இவ்வளோதான் என் பெருமைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நான் பணம் தருவேன், அதை கொண்டு நீங்கள் வாழணும். பணத்தை கொண்டு தான் உங்களை நான் அடிமையாக்குகின்றேன். பணம் கொடுக்கும் பொழுது ஏன் உணவு கொடுக்கக்கூடாது? மருந்து கொடுக்கும் இலவசம் கொடுக்கும் பொழுது ஏன் உணவு கொடுக்கக்கூடாது? எதுக்காக பணம் நடுவில் வந்துச்சு? ஏன் இன்றைக்கி நான் உங்களுக்கு 20 ரூபா கொடுத்துட்டா எனக்கு 1 கிலோ அரிசி வந்துடுமா? அப்போ கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு அந்த அரிசி இல்லைன்னு ஆயிடுச்சாங்க. அப்போ வயிற்றுக்கொண்டு ஏன் தரல? பசிக்கிற உணவுக்கு வயிற்றுக்கு வஞ்சகம் பண்ணக்கூடிய தரித்திரம் எப்படி வந்தது? நாம் அதை ஆமதித்தோம். இப்பொழுது அடுத்த எலெக்ஷன் வரப்போது உணவுக்கு விலை பேசாதவர்களுக்கு ஓட்டு, அவ்வளோதான். வாழ்வின் அடிப்படை ஆதாரங்களுக்கு இறைவன் படைத்த அந்த பெரும் பாக்கியங்களை அற்ப பணத்திற்கு கொடுப்பேன் என்று கொள்ளக்கூடிய அந்த அரசாங்கம் வேண்டாம். இவ்வளவுதான். இறைவன் உங்களிடம் கேள்வி கேட்கின்றான், உணவுக்கு பணம் பேசுபவர்கள் வேண்டுமா அல்லது உணவை படைக்கக்கூடிய நான் தாராளமாக இருக்கின்றேனே என்னுடைய அருளும் கருணையும் வேண்டுமா என்று கேட்கின்றான். கண்ணிமைக்கும் நேரத்தில் பதில் சொல்லுங்கள்.
உங்கள் மீது அழகான ஆட்சி அதிகாரம் புரிவதற்கு வானங்களையும் பூமியையும் உங்களுக்கு அடிமையாக்கி உங்களுடைய தேவைகளை இந்த பூமியில் நிரப்பமாக்கி உங்களுடைய அகக்கண் குளிர்ச்சிக்காகவும் புற வாழ்க்கையினுடைய மேன்மைக்காகவும் அவன் உங்களுக்காக பணித்திருக்கின்றான. இந்த அகிலங்களை அந்த அகிலங்களின் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று கூறுகிறார்.
சந்தேகமில்லாத அந்த ஒரு நாள் உங்களுக்காக இன்று அமைக்கப்பட்டுவிட்டது, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதைத்தான் விரும்புகின்றீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கின்றான்.
நீ எதில் எங்களை அமைத்தாயோ அந்த வாழ்க்கை, உன்னை தவிர வேறு எவரையும் நம்பி வாழ தேவையில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த உள்ளம் ஏற்கிறது. மனதில் இருக்கக்கூடிய தீமைகள், கேடுகள், மானக்கேடுகள் நிகட்டும். என் அறிவை கொண்டு நான் வாழ்வேன். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அடிமைகளாக வாழ முடியும். அடுத்தவனுக்கு வேலை செய்ய, இன்னொரு வீட்டுக்கு கூர்க்காவாக நிற்க, நாய் நிற்க வேண்டிய இடத்துல நான் நிற்க நின்று வேலை செய்ய முடியும். நாய் உடப்படுத்தி தூங்கும். இது நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இறைவனை நீங்கள் புறக்கணித்து எனக்கு பணம் தான் வேண்டும், இறைவனுடைய அருள் தேவையில்லை, அதாவது அவனுடைய உணவு தேவையில்லை. அருள் என்பது அவனுடைய உணவு. அவன் உங்களுக்காக படைக்கக்கூடிய உணவை விட இவர்கள் எனக்காக கொடுக்கக்கூடிய அந்த எச்சத்தில் போடுற உணவு எனக்கு வேண்டும் என்று நான் புறங்கையை நடக்கக்கூடிய என்னுடைய பணத்தையும் சம்பாத்தியம் வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இனி ஒருபோதும் இதை ஏற்க மாட்டேன் என்று கண்ணிமைக்கும் நேரத்தில் இறைவனிடம் திரும்புங்கள். ரொம்ப நேரம் இறைவன் தியானிகள் சொல்லுங்கள், போர் அடிக்க விரும்பல. அந்த கண் இமைக்கும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். அதில் 6-7 மணி நேரம் தூங்குகின்றீர்களே, அந்த பாக்கியத்தை நான் அமைக்கின்றேன். ஒரு கனப்பொழுது என்னை நினைங்கள் போதும், அவப்படுது. வெறுமனே கண்ணிமைக்கின்றோம் என்று என்ன வேண்டாம், பெரும் பாக்கியங்கள் அந்த ஒரு இமைப்பில். அதில் இறைவன் மட்டுமே நினைவு கொள்ளுங்கள். வேறு எவனும் வரக்கூடாது உனக்குள். உங்களுடைய குடும்பத்தார்களும் வரக்கூடாது, அவர்களுடைய எண்ணங்களும் வரக்கூடாது. உங்களுடைய அறிவு ஸ்தம்பித்து போக வேண்டும். அந்த ஒரு நொடிப்பொழுது எப்படி என்னுடைய அறிவு வேலை செஞ்சுட்டு வந்தால் ராத்திரி கண்ணை மூடினால் தூக்கம் வராது, புரண்டு கொண்டு படுக்க வேண்டியிருக்குமோ, எனக்கு அமைதியும் நிமதியும் கிடையாது, என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஓடங்களும் கலக்கங்களும் கலவரங்களும் நீங்கினால் தவிர எனக்கு தூக்கம் வராதோ, அவ்வளவும் என்னுடைய அறிவு சம்பந்தமாக நான் வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய கஷ்டங்கள், வேதனைகள், என்னுடைய மனதின் துயரங்களும் கவலைகளும் நீக்கினால் தவிர தூக்கமில்லை. அப்படியானால் உங்களை தூங்கச் செய்தது உங்களுடைய அறிவை முற்றிலுமாக நீக்கிவிட்டு தன்னுடைய அருளை கொண்டு உங்களை தூங்கச் செய்தான். அந்த அருள் என்ன என்பதை தூங்குவதற்கு ஒரு செகண்ட் முன்னாடி, கண்ணிமைக்கத்துக்கு முன்னாடி, உன்னுடைய அருளை கொண்டும் ஆற்றலை கொண்டும் எங்களை எடுப்பாயாக, எங்களை என்னையும் குடும்பத்தினரையும் ஒவ்வொருவரும் எடுப்பாயாக. அந்த சமயத்தில் இந்த கேளிக்கைகள் கூடாது. டிவிக்கள் என்ற நடிப்பும் டிவிக்கள் என்ற அந்த சித்தரிப்புகளும் அந்த கவர்ச்சிகளும் கேளிக்கைகளும் கூத்துக்களும் அவ்வளவும் நீக்கப்பட வேண்டும். பெரும் பாக்கியமிக்க அந்த இரவில் நாம் நுழைகின்றோம். இறைவனிடமிருந்து மறுநாள் நாம் எழுப்பப்படும் பொழுது கேள்வி கணக்கு இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய அருளை கொண்டு நிகழ்கின்றன என்று அவனுக்கு திருப்தியோடும் அந்த புதிய உலகை நாம் பார்க்கும் பொழுது வானங்களும் பூமியும் எனக்கு அடிமை என்பதை நான் நினைக்கிறேன், அறிய வேண்டும். இவற்றையெல்லாம் எனக்கு அடிமைப்படுத்திய, எனக்காக இயங்கச் செய்த, இரவையும் பகலையும் என்னை சுற்றி வரச் செய்த அந்த இறைவன் அகிலங்களின் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்ற அந்த ஒன்றை கொண்டு அவன் ஒருவனை தவிர இல்லை. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவன் ஒருவனை தவிர இல்லை, அவனைத் தவிர கதி இல்லை என்பதுதான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வானங்களையும் பூமியும் எனக்கு அடிமைப்படுத்திய அந்த பாக்கியத்தை அவனை தவிர கொடுப்பவன் இல்லை, அவனுக்கு எல்லா புகழும். ஒவ்வொரு முறையும் அவனுக்கு எல்லா புகழும் என்ற அந்த உணர்வு வரும்பொழுது என்னுடைய பெருமை படிப்படியாக நீங்குகின்றது. நானா அவனா என்று இருக்கும் பொழுதுதான் அவனுடைய சோதனை ஆரம்பமாகின்றது. நீங்கள் இல்லை, அவன் மட்டும்தான் என்பதை அறிவிக்கும் விதமாக உங்களை துன்புறுத்த வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அல்ல, நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான். இப்பொழுது நாம் உணர்ந்துதான் இங்கு வந்திருக்கின்றோம். அவனைத் தவிர கதி இல்லை, என்னுடைய வாழ்க்கை சம்பித்து விட்டது என்று நாம் எண்ணும்பொழுது இந்த உலக மக்களுடைய போக்கு, கெட்ட போக்கு, நாய்த்தனமான போக்கு எனக்கு வேண்டாம் என்று இப்பொழுது நான் விரும்புகின்றேன். பொறுக்கித்தனமான போக்கு, பணம் பொறுக்குவதைத் தவிர இந்த உலகத்தில் இருந்து எனக்காக கல்வி அறிவு என்ற ஒன்று இல்லை, வழிமுறை என்று இல்லை. இந்த பொறுக்கி வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் இறைவனே தாராளமான அமோகமான வாழ்க்கையில் வாழவை. அவனுடைய விளைச்சல் அமோகமாக இருந்தால் தவிர உங்களுக்கான வாழ்க்கையின் தேவைகள் விளைச்சல்களில் அதிகரித்தால் தவிர அவனுடைய வாக்கியங்கள் நிரம்பி வழிந்தால் தவிர எனக்கு வாழ்க்கை இல்லை. இதை நீ நம்ப வேண்டும். என்னுடைய இறைவனுக்கு நான் முற்றிலுமாக பணிந்து விட்டேன் என்ற அந்த உணர்வு இப்பொழுது இருக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு கஷ்டமில்லை, என் குடும்பத்தில் கஷ்டமில்லை, என்னுடைய மனைவி மக்களுக்கு கஷ்டமில்லை, என்னுடைய வீடுகளுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை, நான் பாதுகாப்பற்ற தன்மையிலிருந்து இப்பொழுது முழுமையான பாதுகாப்புக்கு நுழைந்து விட்டேன். அந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக இவ்வளவும் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். இப்பொழுது நாம் செல்லக்கூடிய கோயில்கள் பக்கமும் மசூதிகளின் பக்கமும் சர்ச்சுகளின் பக்கமும் திரும்புவோம். அங்கே போய் உட்கார்ந்து ஏதாவது ஒன்று கிடைக்குமா, இங்குள்ள நன்மைகள் ஒன்று கிடைக்குமா, பேச அங்கேருந்து அசரீதியாக அங்கே சத்தம் வருமா, நமக்கான தேவைகளுக்குரியது. இங்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய உள்ளத்திற்கு தேவைகள் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. மனசு என்ன தேவையோ அந்த உள்ளம் உங்களுக்கு ஆலயமாக இருந்து தெய்வத்தினுடைய பிரசன்னமாக இருந்து அந்த ஒளியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக பார்க்கின்றீர்கள். எழுப்பப்படும் அந்த நேரம் புதிய உதயம், உங்களுக்காக புதிய நாள், நான் மரணித்த பிறகு எழுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு இரவிலும் நான் மரணித்து புதிய வாழ்க்கைக்காக புதிய உயிரோட்டத்துடன் நான் படைக்கப்படுகின்றேன். என்னுடைய கடந்த வாழ்க்கை முடிந்துவிட்டது, கடந்த காலம், இறந்த காலம். இன்று மரணித்த பிறகு நான் இறந்திருக்கின்றேன், ஒரே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எப்பொழுதும் எண்ண வேண்டாம். இன்னைக்கு நான் மரணித்த பிறகு எழுப்பப்பட்டிருக்கின்றேன். கேள்விகளோடு உங்களுக்கு என்ன வாழ்க்கை வேண்டும் என்று, இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம் அவ்வளவுதான், இனி என்ன வாழ்க்கை வேண்டும் என்பதை நான் கேட்க வேண்டியதில்லை, அவனுக்கு தெரியும். பெருமையாக வாழ்ந்தீர்களே அந்த வாழ்க்கை வேண்டுமா? நிச்சயமாக உனக்கு பணிவுடன் வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும். அப்படியானால் நீங்கள் மனிதர்கள் மீது பெருமை கொண்டு வாழமாட்டீர்கள் தானே, அகம்பாவத்துடன் அவர்கள் முன்பாக வரமாட்டீர்கள் தானே? நிச்சயமாக இல்லை. அடுத்தவனுக்கு பணிந்து பணிவிடையை செய்யக்கூடிய கூலி வேலையை செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ விரும்புகின்றீர்களா? இல்லை. உனக்கு மட்டுமே நான் அடியானாக இருந்து வாழ விரும்புகின்றேன், உனக்கு மட்டுமே நான் அடிமை. உங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு நான் கொடுக்க வேண்டுமா அல்லது மனிதர்கள் உங்களுக்கு பிச்சை போட வேண்டுமா? இல்லை, நீ கொடு அருளாளன். அவனுடைய அருள் இன்று நமக்கு உணவாக அமைந்து கொண்டிருக்கிறதை விட நாம் சம்பாதித்த பணத்தின் காரணமாக இல்லை. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் மருந்துகளுக்கும் மாத்திரைகளுக்கும் டாக்டர்களுக்கும் உதவி வைத்தியது உங்களுக்கு உதவாது. நீங்கள் கேட்க வேண்டும், மருந்துகளுக்கு இலவசம் வேண்டாம், உணவை நீ எங்களுக்கு விற்பனை செய்யாதே, இயற்கை எங்களுக்கு அமைத்தது, இறைவன் இயற்கையை அமைத்தான், அதிலிருந்து வரக்கூடிய உணவுக்கு நீ விலை பேசாதே, உயிருக்கு விலை பேச முடியாது. உங்கள் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், உயிருக்கு விலை பேசுவீர்களா? எம உயிரை கொடுப்பான் உங்களுக்கு, அவனை தவிர அதுக்கு விலை பேச முடியுமா? உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரங்கள், காற்று, தண்ணீர், உணவு, இவற்றுக்கு விலை பேசுவீர்களா? வரம்பு மீறல்களாகிவிட்டோம். விலை பேச அனுமதித்தன் காரணமாக அரசாங்கங்கள் குற்றவாளிகள் அல்ல, அவற்றை அனுமதித்த நாம் குற்றவாளிகள், பெரும் குற்றவாளிகள். இந்த குற்றத்திற்கு இன்னமும் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றான். மருந்துகளை கொண்டு உங்களுடைய சுகம் கிடையாது, உங்களை மன்னித்து சுகம் அளித்துக் கொண்டிருக்கின்றேன், அவன் அன்பு மிக்கவன். அத்தியாயம் 24:20. நிச்சயமாக அவன் இரக்கமுடையவன், அன்புடையவன். அவனுடைய மன்னிப்பும் அவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த உணர்வு, உள்ளத்தில் அளிக்கக்கூடிய உணர்வு, அந்த நல்லறனும் அவன் உங்களை மன்னித்து இன்னும் அதிகமாக தன்னுடைய அருளில் கொடுக்கின்றானே, அந்த கருணையும் இல்லாது போயிருப்பேன். நிச்சயமாக அவன் இரக்கமுடையவன், அன்புடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் மீது மட்டுமா அல்லது மனிதர்களாக பிறந்த அவ்வளவு பேர் மீதும் இந்த அன்பும் இரக்கமும் அவனிடமிருந்து இருக்கிறதோ? உங்களுக்கு யாரை பிடிக்காதோ, கடுமையான விரோதி, அவனை பிடிச்ச அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிற அளவுக்கு ஒரு கோபம் இருக்குது இல்லையா? இந்த கோபத்தை இனிமேலும் வைத்திருப்பீர்களா அல்லது உள்ள உணர்த்துகின்றது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் மீது நான் அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய நிலைப்பாட்டின்படி நடக்க வேண்டுமா, என்னுடைய அருளின்படி நடக்க வேண்டுமா என்று கேட்கும்பொழுது பணிந்துவிட வேண்டும். அந்த செகண்ட், அந்த நிமிஷமே கோபமும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய விரோதமும் போக வேண்டும். இப்பொழுது நீங்கள் அவருடைய அருளுக்குரியவர்களாக ஆகின்றீர்கள். யார் மேலே எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால், எவன் எனக்கு எதிரியோ அவனை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, அவன் நல்லாகிட்டு இருக்கிறான், நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்க இன்னும் கோபம் ஜாஸ்தியாக வருது. அந்த நல்லா வாழ்ந்துட்டுக்கூடிய சூழ்நிலை அமைச்சம் இறைவன் தான், அவன் அருளும் அன்பும் இரக்கமும் மிக்கவன். அவனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகின்றீர்கள். அவனுடைய உள்ளத்தில் இப்பொழுது உங்களுக்கான வேதனை அவனுடைய மனதில் காத்திருக்கின்றது. உங்கள் மீது மட்டும் அன்பும் மறுபடியும் கொண்டவனா? உங்களுடைய பாவங்களுக்காக உங்களை பிடித்தால் உங்களுடைய கதி என்ன என்பது தெரியுமா? நீங்கள் அதனை மறந்துவிட்டிருக்கலாம், அல்லது இன்னமும் ஞாபகப்படுத்தல் காரணமாக நீங்கள் உணர்வு பெறலாம். என்னுடைய பாவங்கள் வெளிப்பட்டுவிட்டால் நான் வாழ முடியாது. என்னை மன்னித்து வாழ வைத்திருப்பவன் அவர்களையும் வாழ வைத்திருக்கின்றான். ஒரு சோதனைக்காக உங்களுக்குள் அவர் செய்த தீமைகளை உங்களுக்காக அறிவிக்கின்றான். அதே நேரம் உங்களுடைய தீமைகளை நீங்கள் பாருங்கள் என்று. உங்களுடைய நயவஞ்சகத்தனத்தின் காரணமாக நீங்கள் வெளியே சொல்லவில்லை. அவர்களுடைய வெளிப்படையான தன்மையின் காரணமாக அவர்களுடைய குற்றம் வெளிப்படையாக ஆகிவிட்டது. அதன் காரணமாக நயவஞ்சகர்கள் வாழ வைக்கப்பட வேண்டும். வெளிப்படையாக யார் தங்களுடைய குற்றங்களை மறைக்காமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களா? உங்களுக்கு தண்டனை என்ற அந்த ஒன்றை அமைத்தது யார்? நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன், இறைவன் கருணையுடையவன், இறைவன் அருளாளன், அன்புடையவன். இவையெல்லாம் இறைவன் குணங்களாக இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனிடம் தஞ்சமடைவர்களாக இருப்பீர்களானால் அவனுடைய குணங்களை கொண்டு மனிதர்களை மன்னிக்க வேண்டுமா, தண்டிக்க வேண்டுமா? தண்டனை, குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். கெட்ட வழிமுறை, சட்ட திட்டங்கள் எவ்வளவு கொடுமையானவை, இறைவனுக்கு விரோதமானவை உங்களுடைய போலீஸும் உங்களுடைய சட்ட திட்டங்களும். ஒரு தீர்ப்பளிப்பவருடைய கடமை வந்து மன்னிக்கணுமே தவிர தண்டனை கிடையாது. மன்னிப்பில் அவன் தெரிந்தவனே தவிர தண்டனையில் அவன் குற்றவாளியாக, இன்னும் அதிகமான குற்றவாளியாக அவன் ஆவதற்காக வழிவகுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய போக்குகள் வேறு, இறைவனுடைய ஆறுதல் மிக்க அவனுடைய கருணையும் நடலும் வேறு. உங்கள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று எப்பொழுதும் எழுதி கேட்கின்றான். அவனுக்கு பதிலளியுங்கள். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய அருளை கொண்டு நடக்க வேண்டும், நிகழ வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது நல்லாட்சியும் நல்லருளும் நற்கிருபையும் இன்னும் நன்மதிப்பும் பெற்று நான் வாழ என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அவன் உங்களுக்கு ஞானங்களை மேலும் மேலும் புதுப்பிக்க போதுமானவன். அந்த ஞானங்களில் உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். இன்று முதலாக இந்த வாழ்க்கையை எந்த நாளிலும் நான் தவறவிடுபவன் இல்லை. கண் இமைப்பதை உங்களுடைய புதிய எழுப்புதலாக நீங்கள் காண வேண்டும். கண் இமைப்பதற்கு முன்பாக நான் வாழ்ந்தேன், கண் இமைக்கு நான் இறந்தேன், புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றேன். என்ன வயசு உங்களுக்கு ஆகுது? 30 வயசு, 40 வயசு, 50 வயசு? தரித்திரம் இந்த கேள்விகளை விட்டுவிட்டு புதிய படைப்பாக நான் படைக்கப்பட்டிருக்கின்றேன். புதிய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கடந்த வாழ்க்கையில் என்னை நுழைக்க வேண்டாம். வருங்கால வாழ்க்கைக்காக, நாளைய வாழ்க்கை அடுத்த கண் இமைக்கும் பொழுதில் மாறுகின்றது. அது என்ற நாள் ஏற்படக்கூடியனால் கேள்வி கணக்குகளோடு நான் எழுந்திருக்க வேண்டாம். என்னுடைய பாவமே, என்னுடைய கேடை, என்னுடைய துக்கமே என்று நான் விடிக்கக்கூடாது. புதிய வாழ்க்கை, நீங்கள் தூங்க செல்லும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் மிகுதியாக இருக்கும் பொழுது தூங்கி எழுந்திருப்போம், நாளைக்கு நல்லபடியாக விடியும். இதனை அறிவிப்பதும் இறைவன் தான். நீங்கள் செவியேற்றுக் கொண்டீர்கள். நிச்சயமாக அந்த செவியேற்றலில் உங்களுக்கு சந்தேகம் இல்லை, மாறாக ஒரு கூடுதல் நம்பிக்கை இருந்தது. நாளைக்கு நல்லபடியாக விடும் என்று, அவர்களும் விடியட்டும் என்று அந்த ஆறுதலோடு தூங்கச் செல்கின்றார்கள். அந்த துன்பமான சூழ்நிலையில் வேடிக்கையும் கேளிக்கையும் இந்த கூத்துக்களையும் கெட்ட கூத்துக்களையும் டிவிக்களில் பார்த்துக்கொண்டு நீங்கள் தூங்க மாட்டீர்கள். அவ்வளோ துன்பமாக இருக்கும் பொழுது அனைத்து விடுவீர்கள். இறைவன் ஒருவன் தான் எனக்கு நாளைக்கு நல்லபடியாக விடியுன்னு சொல்லிட்டு அந்த கவலை வரும். அதே நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக அதை செவியேற்றுக் கொண்ட இறைவன் உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் கொடுத்து தூங்கச் செய்கின்றான். அடுத்த நாள் நிச்சயமாக ஒரு புதுப்பொழுதாக இருக்கின்றது. நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு இறைவனும் நான் மரணிக்கின்றேன், பிறகு நான் எழுப்பப்படுகின்றேன் என்ற தூக்கத்தினுடைய முடிவில் மரணத்திற்கு பிறகு புதிய வாழ்க்கைக்காக புதிய உள்ளத்தோடு புதிய தூய்மையோடு நான் ஏற்படுகின்றேன் என்பதை நாம் அறிய வேண்டும், சந்தேகம் இல்லாமல். இது அவ்வளவுமே நான் உள்ளத்தோடு இணைந்திருந்தால் தவிர, அந்த தெய்வ இல்லத்தில் நான் வாழ்ந்தால் தவிர வழியில்லை. இதை தவிர தெய்வ இல்லம் இல்லை என்பதை இன்று பரிபூர்ணமாக உணர வேண்டும். என்னுடைய கோயில்களோ, என்னுடைய மசூதிகளோ, என்னுடைய சர்ச்சைகளோ நான் வழி கெடுக்கப்பட்டிருக்கின்றேன். உள்ளத்தின் விட்டும் வெளியே என்னை பிரித்து இந்த இடத்தில் உங்களுக்கு, இந்த கூட்டத்துக்கு இந்த இடம், இந்த கூட்டத்துக்கு இந்த இடம், இங்கு இடமில்லை. ஆக இங்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இங்கு நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. கடைசியில் நெஞ்சு பாரம் தாங்காமல் கடவுளே என்று நான் வானத்தை நோக்குகின்றேன். அங்கு கடவுள் இருப்பதன் காரணமாக அங்கிருந்துதான் உங்களுக்கு விளைச்சல்கள் கடவுளுடைய அனுமதியை கொண்டு உங்களுக்கான பூமியில் உங்களை அரவணைக்கக்கூடிய அழகான சூழ்நிலை குளிர்ச்சி உருவாகின்றது. இப்பொழுதும் இறைவன் கூறுகின்றான், நான் அங்கே இல்லை, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விரும்பும் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அது அறிவித்துக் கொண்டிருக்கின்றது, அது ஆலயம், அங்கு தங்குங்கள், அங்கு முன்னோக்குங்கள் என்று. அத்தியாயம் 2:144. உங்களுடைய முகம் வானத்தை நோக்க நாம் காண்கின்றோம், உங்களுடைய உலகத்தினுடைய எல்லையின் மீது நீங்கள் வரும்பொழுது, அதற்கான முடிவின் மீது வரும்பொழுது, இனி உலகத்தில் தேட வழியில்லை என்ற எண்ணம் வரும்பொழுது கடவுளே என்று வானத்தை நோக்குகின்றீர்கள். பூமியில் பார்க்கும்போது 1000 கடவுள்கள், 33 கோடி தெய்வங்கள் இருக்காங்க, இதெல்லாம் ஒன்று உதவினு சொல்லிட்டு தான் கடைசி மேலே பார்க்கும்போது கடவுளே என்று பொறுமையில் அழைக்கின்றீர்கள். அவன் ஒருவன் தான் கதி என்று அவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். அங்கிருந்து உங்களுக்கான செய்தி, கண்ணை மூடுங்கள், அங்கும் இல்லை, உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். வானத்தை பார்க்குற கடவுளையும் சொல்லிட்டு கண்ணை மூடி திரும்புறீங்க. இதற்கான காரணம், இறைவன் அறிவிக்கின்றான், அங்கு இல்லை. கண் இமைக்கும் நேரத்தில் நீங்கள் உங்கள் உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள், அங்கு உதவி தேடுகின்றீர்கள். இப்பொழுது கொஞ்சம் அமைதி கிடைக்கின்றது. அந்த அமைதி சத்தியமானது, உண்மையானது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலைகள் ஆரம்பமாகிவிட்டன. இப்பொழுது நம்பிக்கையையும் பொறுமையையும் மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கான சூழ்நிலைகள் உதயமாக ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி திறக்கும் பொழுது புதிய படைப்பாக சத்தியத்தை கொண்டு, உலகத்தை மறந்தீர்கள், உலகத்தை வெறுத்தீர்கள், உலகத்தை இல்லை என்று நீங்கள் தீர்மானமாக ஆகிவிட்டு பின்னர் என் அறிவுக்கும் உலகத்திற்கும் மட்டும்தான் சம்பந்தம், இந்த அறிவுக்கும் வேலை இல்லை, உலகத்திற்கும் வேலை இல்லை, இப்பொழுது மனம் மட்டும் வேலை செய்கின்றது, கோயிலுக்கு மசூதிக்கு சர்ச்சைக்கு போகல, ஆனால் உள்ளத்தின் பக்கம் திரும்பினீர்கள், அங்கிருந்து உங்களுக்கு அமைதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனை தவிர அமைதி கொடுக்க முடியாது. எதன் காரணமாக என்னுடைய உள்ளம் கலவரப்பட்டிருந்ததோ இப்பொழுது அமைதி அடைந்திருக்கின்றது. இந்த அமைதிக்கு இறைவன் புதிய ஒரு படைப்பாக எனக்காக புதிய உலகத்தையும் அமைத்து விட்டான். அது புதிய விடுதலாக இருக்கின்றது. நேற்றுள்ள வாழ்க்கை என்று கிடையாது. நாம் புதிய மனிதர்கள், மரணத்திற்கு பிறகு எழுப்பப்பட்டவர்கள். கடந்த காலம், இறந்த காலத்தில் நான் முடிந்துவிட்டேன். இப்பொழுது நிகழ்காலத்தில் நாளைய வாழ்க்கைக்காக புதிய படைப்பாக படைக்கப்பட இருக்கின்றேன். ஒவ்வொரு கண்ணிமை சிறிலும் உங்களுடைய வாழ்க்கை புதிய அழகான விடுதலாக உங்களுக்கு தோன்ற வேண்டும். அப்படி தோன்றும் பொழுது அந்த புத்துணர்ச்சி இறைவன் உங்களுக்காக கொடுத்தது. நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது அன்பு மிக்கவன், பேரன்பு மிக்கவன், நல்லவர்களும். அவனுடைய கருணையும் கொண்டு நாம் இன்று ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய இறைவன் நமக்கு துணை புரிய போதுமானவன்.